நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து அங்கு மக்கள் போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்றது. இதன் விளைவாக இலங்கை அதிபர் மற்றும் பிரதமர் ஆகியோர் பதவி விலகுவதாக தெரிவிக்கப்படுகின்ற பின்னணியில் இலங்கையின் அடுத்த கட்டம் என்ன என்பது தொடர்பில் அரசியல் ஆய்வாளரும் பத்தி எழுத்தாளருமான திரு புரிஜோத்தமன் தங்கமயில் அவர்களோடு உரையாடுவோம். வணக்கம் புரிஜோத்தமன் அவர்களே.
வணக்கம்.
இலங்கையில் மாபெரும் மக்கள் போராட்டம் ஒன்று இடம்பெற்று இதன் விளைவாக அரசியல் மாற்றம் ஒன்றே நிகழ இருக்கிறது. இந்த மக்கள் போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
என்னை பொறுத்தளவு இலங்கையில் ஒரு ஜனநாயக முறைப்படியான ஒரு தேர்தல் ஊடாக ஆட்சிக்கு வந்து அதுவும் அறுதி பெரும்பான்மையை பெற்ற ஒரு அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்லுமாறு பாரியளவான ஆர்ப்பாட்டம் அல்லது பேரணி தொடர் போராட்டம் ஒன்று இலங்கையில் நடைபெறுவது இதுதான் முதல் தடை. அதுவும் தென்னிலங்கையிலிருந்து இவ்வாறான ஒரு போராட்டம் அமைந்திருப்பது. இதன் அடிப்படை காரணம் மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த ஒரு நெருக்கடி தான். அதோடு பணவீக்கம் என்பது சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 60% அளவுக்கு தற்பொழுது பணவீக்கம் காணப்படுகிறது. இந்த நிலை பணவீக்கம் இவ்வளவாக அதிகரிக்கிற பொழுது இலங்கையர்களுடைய வருமானம் என்பது எந்த காரணம் கொண்டும் அதிகரிக்கவில்லை, மாறாக அது குறைந்துதான் வந்திருக்கிறது. மத்திய தர வர்க்கம் என்கிற ஒரு தரப்பு காணாமல் போயிருக்கிறது. கிட்டத்தட்ட வறுமை கோட்டுக்கு அண்மித்த ஒரு தரப்பாகத்தான் மத்திய தர வர்க்கம் மாறியிருக்கிறது. அப்படியான நிலையில் இலங்கை போன்ற ஒரு நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் மத்திய தர மக்கள், அதிகமாக ஜனநாயக முறைப்படியான தேர்தல்களில் வாக்களிக்கிறவர்கள் அவர்கள் தான். அப்படியான சந்தர்ப்பத்தில் தான் அந்த மக்கள் தங்களுடைய நெருக்கடி நிலைக்கு எதிராக இப்பொழுது பொங்கி எழுந்திருக்கிறார்கள். இது அரசியல் ரீதியான போராட்டம் என்பதை தாண்டி அடிப்படையில் இது ஒரு தங்களுடைய உணவுக்கான தேவைகளின் நெருக்கடிகளுக்கு எதிரான போராட்டமாகத்தான் இதை பார்க்க வேண்டும். அதிலிருந்துதான் இது இன்றைக்கு ஒரு அரசியல் அரசாங்க மாற்றத்திற்கான போராட்டமாக வந்து நிற்கிறது.
ஆனால் இந்த போராட்டத்தை எடுத்துக்கொண்டால் இது ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் நடைபெறுகின்ற ஒரு போராட்டம் அல்ல. அப்படி இருக்கிற போது இத்தகைய போராட்டம் எதிர்காலத்தில் எவ்வகையான விளைவுகளை அல்லது தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று நினைக்கிறீர்கள்?
இந்த போராட்டம் ஒரு ஒரு வகையான வரலாற்று செய்தியாக தான் இருக்கு. ஏனென்றால் இந்த போராட்டம் ஒரு ஒரு கட்சியால் வழிநடத்தப்பட்ட போராட்டம் அல்ல, அல்லது ஒரு ஒரு அமைப்பு சார் கட்டமைப்பால் வழிநடத்தப்பட்ட போராட்டம் அல்ல. இதற்கு பின்னால் இந்த போராட்டத்துக்கு பங்களிக்கிற அல்லது இதனை கையாளுகிற சில தரப்புகள் இயல்பாக இருக்கலாம். ஆனால் இந்த போராட்டத்தின் ஆன்மா என்பது மக்கள் தான். தென்னிலங்கையின் கிராமப்புறங்களில் இருந்து பிறந்த மக்கள் தான். அதுதான் கொழும்பை மையப்படுத்தி இந்த போராட்டமாக பெரிய அளவிலே உருவாக காரணம். இல்லை என்றால் கொழும்பிலே இருக்கிற படித்த மேல்தட்டு வர்க்கமான மக்கள் சில பேர் ஒரு சில நாட்கள் போராடி போட்டு அது ஓய்ந்து போயிருக்கு. ஆனால் போகோட்டா சம என்கிற போராட்ட களம் விரிவடைந்தது. அதை ஒட்டி நாடுபூராகவும் அந்த தளம் பெரிய அளவுக்கு விரிவடைந்ததற்கு தென்னிலங்கை மக்கள், அதாவது தென்னிலங்கையின் கிராமப்புற மக்களுடைய அரசுக்கு எதிரான கோபம் தான் காரணமாக இருந்தது. அந்த கோபம் பெரிய அளவிலே எழுகிற பொழுது அது ஒரு வரலாற்று செய்தியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. இன்றைக்கு ஜனாதிபதியினுடைய செயலகம், அவருடைய மாளிகை, பிரதமருடைய பதிவிடம் என்கிற எல்லா அரச பிரதான மூன்று கட்டிடங்களையும் பொதுமக்கள் ஆக்கிரமித்திருக்கிறார். ஜனாதிபதியும் பிரதமரும் பதவி விலகும் வரை அங்கிருந்து நாங்கள் வெளியே செல்ல மாட்டோம் என்கிற நிலையில் இலங்கை இதுவரை காலமும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அப்போ எதிர்காலத்தில் இப்படியான படுமோசமான ஆட்சியை நடத்துகிற சில தரப்புகளுக்கு எதிராக இப்படியான போராட்டங்களை மக்கள் செய்து விடுவார்களோ என்கிற பயம் அரசியல்வாதிகளுக்கு இயல்பாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். குறைந்தது ஒரு 20 வருடங்களுக்காக அந்த பயம் இருக்கும் என நான் நினைக்கிறேன். அந்த பயம் ஓரளவுக்கு ஒரு சீரான ஆட்சியை ஊழல்வாதிகள், மோசடிக்கார அரசியல்வாதிகள் இருந்து சற்றேனும் காப்பாற்றுவதற்கு உதவும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் அது ஒரு வரலாற்று செய்தியாகத்தான் நான் இருக்கு.
இறுதிக்கட்டமாக சனிக்கிழமை இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து இலங்கை அதிபர் கோட்டாபய ராஜபக்ச தான் 13ஆம் தேதி அதிபர் பதவியில் இருந்து விலகுவேன் என்பதாக தெரிவித்திருக்கிறார் என்று சபாநாயகர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏன் உடனடியாக இந்த பதவி விலகல் இல்லாமல் அவர் சில நாட்கள் அவகாசம் எடுத்து 13ஆம் தேதி விலகுவதாக அறிவித்திருக்கிறார்?
இந்த 2-3 நாட்களுக்கான கால அவகாசம் அவர் தன்னுடைய இராணுவ நிர்வாகத்தை வைத்து ஏதாவது குழப்பங்களை செய்துவிடலாமோ அல்லது தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ளலாமோ என்று நினைக்கிறாரோ என்கிற அச்சம் தான் மக்களிடையே எழுந்திருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன், இலங்கை இராணுவ கட்டமைப்பு தொடர்ச்சியாக சர்வதேச ரீதியிலே மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள், முள்ளிவாய்க்கால் படுகொலை குற்றச்சாட்டுகள் என்று தொடர்ச்சியாக நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற இராணுவ கட்டமைப்பு இன்னொரு பாரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இராணுவ ஆட்சிக்கான ஒத்திசைவை செலுத்தும் என்று நான் நினைக்கவில்லை. கோட்டாபய ராஜபக்ச அதற்கான ஒரு ஏற்பாட்டுக்காகத்தான் இந்த 3-4 நாட்களை அவர் ஒரு ஒரு இடைவெளியாக அவர் கேட்டிருக்கலாம். ஆனால் அதற்கான வாய்ப்புகளை இலங்கை இராணுவ கட்டமைப்பு அல்லது அதன் அதிகாரிகள் வழங்கியிருக்க மாட்டார்கள் நினைக்கிறேன். ஏற்கனவே மக்கள் இந்த போராட்டங்களை ஆரம்பித்த பொழுது இராணுவத்தை வைத்து இந்த போராட்டங்களை அடக்கி விடலாம் என்று ஜனாதிபதி நினைத்தார். ஆனால் அதற்கு இராணுவம் கட்டமைப்பு பெரிய அளவில் அவருக்கு ஒத்துழைக்கவில்லை. அப்படியான கட்டத்தில் இராணுவ கட்டமைப்பு கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஒத்துழைக்காது என்பதுதான் தற்போதைய நிலைமை. ஏனென்றால் இது ஒரு 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு நாடு. தொடர்ச்சியாக பொருளாதார நெருக்கடி பயங்கரமாக இருக்கிற பொழுது, குறிப்பாக எரிவாயு பிரச்சனை எரிபொருள் பிரச்சனையால் தள்ளாடுகிற பொழுது நாடு, ஒரு இராணுவ ஆட்சி ஏற்பட்டால் இந்த நாட்டுக்கு யார் இந்த அத்தியாவசிய தேவைகள் சார்ந்து ஒத்துழைப்பார்கள் என்கிற முதலாவது கேள்வி இருக்கிறது. அமெரிக்கா தொடங்கி இந்தியா தொடங்கி மேற்கு நாடுகள் அனைத்தும் இலங்கை ஆட்சியாளர்களை கைவிடும், ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். சீனா ஆட்சியாளருக்கு உதவுமா என்று பார்த்தால் சீனாவும் தற்பொழுது சூழ்நிலையை ஒதுங்கி இருந்து வருகிறார்கள் தான் விரும்புகிறது. அப்படியான கட்டத்தில் இப்படி ஒரு ரிஸ்கை இராணுவ கட்டமைப்பு எடுக்காது. ஏனென்றால் இராணுவ அதிகாரிகள், முன்னாள் தளபதிகள், இந்நாள் இப்போது இருக்கிற தளபதிகள், கட்டளை தளபதிகள் என்று பல பேர் மீது சர்வதேச பயணத்தடை இருக்கிற பொழுது இன்னொரு மோசமான வேலையை அவர்கள் செய்து தங்களுடைய எதிர்காலத்தை படுகொலைக்கள் இன்னும் மோசமான நிலைக்கு அவர்கள் தள்ளுவதற்கு தயாராக இல்லை என நினைக்கிறேன். அதன் போக்கில் அவர்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள். அவர்கள் இராணுவ ரீதியான ஒரு ஆட்சி கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு ஒத்துழைப்பதற்கு தயாராக இருந்திருந்தால் ஜனாதிபதி மாளிகையோ ஜனாதிபதி செயலகத்தையோ அல்லறி மாளிகையோ நோக்கி மக்கள் உள் நுழைந்த பொழுது அவர்கள் அதை துப்பாக்கி முனையில் தடுத்திருப்பார்கள். ஆனால் அந்த சம்பவம் நடக்காமல் ஓரளவுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவித்துவிட்டு அவர்கள் விலகி கொண்டு விட்டார்கள். அந்த விலகி என்ற செய்தியும் இராணுவத்தினுடைய தளபதிகள் அந்த கட்டமைப்பில் இருந்து விடுக்கப்பட்டதாக தான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஜனாதிபதியினுடைய கோரிக்கைகள் அங்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான நிலையில் அவர் அந்த அவருடைய இராணுவ ஆட்சிக்கான ஒரு கட்டமைப்பு சார்ந்த நம்பிக்கையும் தகர்ந்திருக்கு. அவர் அதற்கான முயற்சிக்காகத்தான் ஒரு இடைவெளியை அவர் எடுத்திருக்கலாம் என்பது பலருடைய எண்ணப்பார்.
சரி, நீங்கள் குறிப்பிடுவது போன்று இராணுவ ஆட்சி ஒன்று வரவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்படியென்றால் இலங்கையின் அடுத்த கட்ட அரசியல் எவ்வாறாக அமையப் போகின்றது? அடுத்த கட்டம் என்ன? யார் அதிபராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது?
இப்பொழுது இருக்கிற நிலையை பொறுத்தளவில் ஒரு சர்வகட்சி அரசாங்கத்தை அமைத்தியாக வேண்டிய நிர்பந்தம் 5 கட்சிகளுக்கும் உண்டு. ஜனாதிபதியும் பிரதமரும் பதவி விலக வேண்டும் என்பது மக்களுடைய அடிப்படை கோரிக்கை. அத்தோடு சர்வகட்சி அரசாங்கம் உண்டு இடைக்காலமாக அமைக்கப்பட்டு அவசரமாக சில பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கை. இப்படியான கட்டத்தில் ஒரு சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கு தடையாக இருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் அதற்கு எதிராகவும் மக்கள் கிளந்துள்ள விழிக்கிடுவார்கள். அப்ப அந்த கட்சிகள் தவிர்க்க முடியாமல் ஒரு சர்வகட்சி அரசாங்கத்துக்கான இசைவை தெரிவித்தாக வேண்டும். நான் நினைக்கிறேன் ஜனாதிபதியாக இடைக்கால அல்லது குறுகியகால ஜனாதிபதியாக சபாநாயகர் இருப்பார் என்பதுதான் இப்பொழுதைய பேச்சு. அதன் பிறகு ஒரு மாதத்துக்குள் அல்லது 2 வாரங்களுக்குள் புதிய ஜனாதிபதியாக தற்பொழுதைக்கு சஜித் பிரேமதாசனுடைய பெயரும் தல அழகப்பெரும் அவர்களுடைய பெயரும் கலந்து வாழப்படுகிறது. அவர்கள் இருவரில் ஒருவர் சில வலைப்பொறுப்பு இருக்கலாம் ஜனாதிபதியாக. இந்த அரசாங்கம் எதிர்வரும் வருடத்துடன் கலைக்கப்படும் என நான் நினைக்கிறேன். ஒரு 6 மாதங்கள் இந்த அரசாங்கம் இடைக்கால அரசாங்கம் பதவி வகிக்கும். அதற்கு பிறகு அவர்கள் ஒரு தேர்தலை நடத்தி புதிய அரசாங்கம் பதவியேற்கும் என நான் நினைக்கிறேன். அந்த 6 மாத காலத்துக்குள் சஜித் பிரேமதாச உறுதியளித்ததின்படி நிறைவேற்றிய அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் அந்த தீர்மானத்துக்காக 2-3 பெரும்பான்மையை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
இப்படியாக ஒரு இடைக்கால அரசு அமைந்து அதன் பின்னர் தேர்தல் வந்து புதிய அரசு ஒன்று அமைகிறது என்று வைத்துக் கொண்டாலும், இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த பொருளாதார நெருக்கடி தீர்வதற்கு இன்னமும் எவ்வளவு நாட்கள் அல்லது எவ்வளவு ஆண்டுகள் எடுக்கும்? உடனடியாக இந்த தீர்வு வரக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா?
என்னை பொறுத்தளவிலே நான் ஒரு சாதாரண குடிமகனாக எப்படி நான் பார்க்கிறேன் என்றால், இப்பொழுது இருக்கிற எரிபொருள் பிரச்சனை, எரிவாயு சமையல் எரிவாயு பிரச்சனை என்கிற இந்த இரண்டு விடயங்களும் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்பது மக்களுடைய பிரதான கோரிக்கை. ஆனால் இலங்கையினுடைய இன்றைய பொருளாதார வீழ்ச்சியை ஓரளவுக்கு சரி செய்வது என்றால் கூட குறைந்தது 5-10 வருடங்கள் தேவைப்படும் என்பதுதான் தற்போதைய நிலைமை. இரண்டால் இலங்கைக்கான வருமானத்துக்கான மூலங்கள் எல்லாமே இல்லாமலாக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்துமே இறக்குமதியாகிற ஒரு சூழல் இருக்கிறது. இலங்கை போன்ற ஒரு நாட்டில் அரிசியை நாங்கள் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும். 4 பக்கங்களும் கடலால் சூழப்பட்ட ஒரு நாடு, மீன்பலம் கொளிக்கிற ஒரு நாடு, ஆனால் நாங்கள் போத்தலில் அடைக்கப்பட்ட மீன்களை இறக்குமதி செய்து நுகர்கிற ஒரு தரப்பாக எங்களுடைய பொருளாதார கட்டமைப்பு நாங்கள் மாற்றி வைத்திருக்கிறோம். அதாவது இறக்குமதி பொருளாதாரத்தில் நாங்கள் தங்கியிருக்கிறோம். எப்பொழுதுமே இறக்குமதி என்பது எங்களுடைய வருமானத்தை நாங்கள் வெளிநாடுகளுக்கு செலுத்துகிற ஒரு தன்மையாக தான் கொடுக்கிறது. எங்களுக்கு வருமானத்தை கொண்டு வருவதில்லை. அப்படியான கட்டமை நிலை இதனை மெல்லமில்ல சீர்படுத்தி எங்களுடைய வருமான மூலங்களை பெருக்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி அதனூடாக நாங்கள் எங்களை நிலைப்படுத்துவதற்கு குறைந்தது 5-10 வருடங்கள் தேவைப்படும். அப்பொழுதுதான் நாங்கள் பொருளாதார முன்னேற்றம் குறித்து சிந்திக்க முடியும். இப்பொழுது அவசரமாக தேவைப்படுகிறது எரிவாயுவும் எரிபொருளுக்கும் என்கிற ஒரு விடயங்கள். எரிபொருள் சார்ந்துதான் இங்கே போக்குவரத்தோ இல்லாட அதனோட எல்லா உற்பத்தி வேலைகளும் விவசாய நடவடிக்கைகளும் கடற்தொழிலும் அனைத்தும் எரிபொருளோடு தான் தாங்கி இருக்கிறாங்க. அப்படியான நிலையில் அது அவசரமாக தேவைப்படுகிறது. நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்படுத்துவதற்கு குறைந்தது 5-10 வருடங்கள் தேவைப்படலாம்.
மிக்க நன்றி புருஷோத்தமன் அவர்களே. வணக்கம்.
நன்றி. வணக்கம்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.